إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر يعلم مثاقيل الجبال ومكائيل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آناء الليل والنهار وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله العظيم عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى صدق رسول الله صلى الله عليه وسلم رواه الإمام البخاري في صحيح அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுவின் திருப்பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளே தங்களுடைய வாழ்க்கையில் முற்று முழுதாக எடுத்து நடந்த அன்னாருடைய குடும்பத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், அவர்களை பின்பற்றியவர்கள், மேலும் கியாம நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹின் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக. சங்கேமிக்க ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் மாளிகையில் குழுமியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன கட்டளைகளை எல்லாம் பிறப்பித்திருக்கிறானோ அவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ, ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ, அப்படியான விஷயங்களை விட்டும் முற்று முழுதாக தவிர்த்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹின் அச்சமாம் அந்த தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹுடைய கோடிக்கணக்கான அருக்கொடைகளை அனுபவிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய அருக்குடைகள் அனைத்துக்கும் மனிதர்கள் நன்றியுடையவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லாஹுடைய அருக்குடைகளுக்கு நன்றி கூறக்கூடியவர்களாக மனிதர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹுடைய அருக்குடைகளுக்கு எப்படி நன்றி செலுத்த வேண்டும் என்பதனை பற்றிய அறிவு மனிதர்களுக்கு இருக்க வேண்டும். விசேஷமாக முஸ்லிம்களுக்கு இருக்க வேண்டும். அல்லாஹுடைய அருக்குடைகள் வரும் பொழுது அந்த அறுக்குடைகளுக்கு நன்றி கடன்பட்டவர்களாக, நன்றி உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்றால், எந்தெந்த உபகாரங்களை அறுக்குடைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமோ அவைகளுடைய உண்மை தன்மையையும் அந்த அறுக்குடைகளின் மூலம் உபகாரங்களின் மூலம் அல்லாஹ் எங்களிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறானோ அவைகளையும் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய அறுக்குடைகளுக்கு நன்றி செலுத்துவதென்பது வெறுமனே நாவின் மூலமாக அல்லாஹ்வை ஜிக்ர் செய்வதன் ஊடாக மாத்திரமல்ல, அல்லது இது அல்லாஹ்வுடைய அறுக்குடை என்று உள்ளத்தின் மூலமாக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அந்த இரண்டும் இருக்கும் அதே நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அந்த உபகாரங்களுக்கு, அல்லாஹ்வுடைய அறுக்குடைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவதற்காக அந்த உபகாரங்களையும் அறுக்குடைகளையும் எதற்காக வேண்டி அல்லாஹ் எங்களுக்கு இந்த உலகத்திலே தந்திருக்கிறானோ அவைகளை தந்து எப்படி பாவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எங்களிடத்திலே எதிர்பார்க்கிறானோ அந்த வழிமுறைகளை நாங்கள் விளங்கி நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய அறுக்குடைகளுக்கான உபகாரங்களுக்கான மிக சிறந்த நன்றி உடைமை அதுவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபாக்களுக்கு இந்த நன்றி பாராட்டுதலை பற்றி மிக தெளிவாக ஹதீஸ்களிலே சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். நீங்கள் அல்லாஹுக்கு எப்படி நன்றி உடையவர்களாக, நன்றி மறவாதவர்களாக நடக்க வேண்டும் என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் மூலம், தன்னுடைய வார்த்தையின் மூலம் சஹாபாக்களை உணர்த்தக்கூடியவங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்பொழுது நாங்கள் எங்களுடைய முன்சென்ற காலங்களை நாங்கள் அவதானித்து பார்க்க வேண்டும். எப்படியானதொரு நிலைமையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம், எப்படியானதொரு சூழலோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம், முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே மிக பெரும் அச்சுறுத்தல்களுக்கும் அறைகூவல்களுக்கும் முகம் கொடுத்தவர்களாக ஒரு சில காலங்களாக வாழ வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைமை எங்களுக்கு ஏற்பட்டிருந்தது. மிக பெரும் பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் மத்தியில் எமது முஸ்லிம் சமூகம் எதிர்நீச்சலோடு ஒரு சில காலங்களை நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும், அவர்களுடைய 23 வருட நபித்துவ வாழ்க்கையிலும், அதற்கு பின்னால் வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் இது போன்ற ஏற்ற இறக்கங்களை தாராளமாக எங்களுக்கு பார்க்கலாம். இது ஒரு சமூகத்துடைய வாழ்க்கை மட்டுமல்ல, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும், ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் வாழ்க்கை என்பது ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்ட ஒன்றாக இருக்கிறது. மேடுவள்ளங்கள் வாழ்க்கையில் சகஜமாக வரக்கூடியதாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த வகையில் மிக பெரும் அச்சுறுத்தல்களுக்கும் அறைமூவல்களுக்கும் முகம் கொடுத்தவர்களாக, எந்த நேரம் என்ன நடக்குமோ என்று அறியாதவர்களாக, பயங்கரமானதொரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த முஸ்லிம் சமூகம் இப்பொழுது ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட ஆரம்பித்திருக்கிறது. கண்ணியமானவர்களே, எதிர்காலம் அதனை பற்றி அறிந்தவன் அல்லாஹ் ஒருவன் தான். காலம் அல்லாஹ்வுடைய கைகளிலே இருக்கின்றது. ஆட்சியாளர்களுடைய உள்ளங்கள் ஹதீஸ்களிலே வருவதை போன்று அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் மனிதர்களுடைய உள்ளங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் நினைத்த அடிப்படையில், நினைத்த பக்கம் உள்ளங்களை திருப்பக்கூடியவன் முஸ்லிம்களுக்கு சார்பாக அல்லது அவர்களுக்கு எதிராக உள்ளங்களை திருப்பக்கூடியவன். கண்ணியமானவர்களே, எங்களுடைய மேலோட்ட பார்வையின் அடிப்படையில், எங்களுடைய அனுமானத்தின் அடிப்படையில்
ஒரு மோசமான ஒரு காலகட்டத்திலே இருந்து விடிவை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் சமூகம் ஓரளவுக்கு நிம்மதி பெருமூச்சு விட ஆரம்பித்திருக்கிறது என்று ஒரு நிம்மதியான காலத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஒரு காலத்திலே நாங்கள் ஓதிய குனூத்துகள், நாங்கள் ஓதிய துஆக்கள், நாங்கள் நோக்க நோன்புகள், நாங்கள் வடித்த கண்ணீர்கள், இவைகளுக்கான விடியலை அல்லாஹ் எங்களுக்கு இப்பொழுது தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடத்திலே நாங்கள் சோதனைகள் வரும் பொழுதெல்லாம், முஸ்லிம்களுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம், நாங்கள் எங்களுடைய துஆக்களின் மூலமாக, எங்களுடைய தொழுகையின் மூலமாக, எங்களுடைய குனூத்தின் மூலமாக, சுண்ணத்தான நோன்புகளின் மூலமாக அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கக்கூடியவர்களாக இருந்தோம், அல்லாஹ்வுடைய உதவியை கேட்டு மந்தாடக்கூடியவர்களாக இருந்தோம், நாங்கள் பொறுமையோடு வாழக்கூடியவர்களாக இருந்தோம், இக்கட்டான காலநிலைகளிலும் எமது முஸ்லிம் சமூகம் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இப்பொழுது எங்களுடைய பார்வையில் எங்களுக்கு ஒரு விடிவு ஏற்பட்டிருக்கிறது, எமது சோதனைகளுக்கான முடிவு ஏற்பட்டிருக்கிறது என்று நாங்கள் நினைக்கும் இந்த காலத்திலே நாங்கள் அல்லாஹை மறந்து விடக் கூடாது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்விடம் இருந்த நம்பிக்கை எங்களுக்கு ஒருபொழுதும் தளர்ந்து விடக் கூடாது. முஸ்லிம் சமூகம் ஒரு காலத்திலே எங்களை காப்பாற்றுவதற்கான ஒரே இடம் எமது துஆவின் மூலமாகத்தான், எமது சமூகத்தையே பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்ற ஒரே நம்பிக்கையில் அனைத்து முஸ்லிம்களும் ஒன்றுபட்டிருந்தார்கள். இன்று எங்களுக்கு சந்தோஷம் வரும் பொழுது, எங்களுக்கு விடுவு வரும் பொழுது, பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் எமது பார்வைகளுக்கு தென்படும் பொழுது, நாங்கள் அல்லாஹ்வை மறந்தவர்களாக எமது உள்ளங்களையோ, எமது பேச்சுக்களையோ, எமது நடவடிக்கைகளையோ மாறுவதற்கு ஒரு பொழுதும் இடமளித்து விடக்கூடாது. கண்ணியமானவர்களே, நபியவர்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்காவுடைய 13 வருட வாழ்க்கையை மிகப்பெரும் சோதனைகளுக்கு மத்தியில் கழித்தார்கள். மதீனாவுக்கு வந்ததன் பின்னாலும் கூட அந்த குரேசி காபிர்கள் நபியவர்களையும் சஹாபாக்களையும் நிம்மதியாக வாழவிடவில்லை. ஹிஜ்ரி 8 வரைக்கும் குரேசி காபிர்களுடைய தரப்பிலே இருந்து பலவிதமான அச்சுறுத்தல்களும் படையெடுப்புகளும் தாக்குதல்களும் முஸ்லிம்களுக்கு எதிராக நடந்து கொண்டுதான் இருந்தன. என்றாலும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில், நபியவர்களுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் சஹாபாக்கள் தங்களுடைய காலத்தை கழித்துக் கொண்டிருந்தார்கள். கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி 8 ஆண்டிலே எந்த மக்காவை விட்டும் சஹாபாக்கள் நபியவர்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, இந்த மண்ணிலே உங்களுக்கு இடம் கிடையாது, நீங்கள் வெளியேறிவிட வேண்டும் என்று எந்த மக்கா மாநகரை விட்டும் சஹாபாக்கள் முஸ்லிம்கள் விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, அந்த மக்காவுடைய வெற்றியை அல்லாஹ் நபியவர்களுடைய கைகளிலே, முஸ்லிம்களுடைய கைகளிலே ஹிஜ்ரி 8 ஆண்டிலே கொடுக்கிறார். நபித்துவம் கிடைத்து 20 வருடங்களின் பின்னால், ஒரு வருடத்தின் பின்னால் அல்ல, சஹாபாக்கள் மிக பெரும் கஷ்டத்தோடு காலத்தை கழித்தார்கள். அல்லாஹ்வுடைய உதவியோடு அவர்கள் நாட்களை சஹாபாக்கள் கடத்தி கொண்டிருந்தார்கள். ஹிஜ்ரி 8 ஆண்டிலே 20 வருடங்களுக்கு பின்னால் அல்லாஹ்வுடைய உதவி முஸ்லிம்களுக்கு வருகிறது. மக்காவுடைய வெற்றியை அல்லாஹ் கைகளிலே கொடுக்கிறார். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 10,000 தோழர்களோடு மக்கா மாநகரை நோக்கி தன்னுடைய மிக பெரும் படையோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி குரைசி காபிர்களுக்கு கேள்விப்பட்டு அவர்கள் பயத்தோடு நடுங்குகிறார்கள். இந்த மக்காவிலே இருந்து இவர்களை நாங்கள் அடித்து விரட்டினோம், இவர்களுடைய பொருளாதாரத்தை முடக்கினோம், இவர்களுடைய வீடுகளை நாங்கள் கொள்ளையடித்தோம், இவர்களுடைய பொருளாதார திட்டங்களை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்தோம், வியாபார வழிகளை எல்லாம் நாங்கள் மூடிவிட்டோம், முடியுமான எல்லா வழிகளிலும் இவர்களை நாங்கள் அடக்கக்கூடியவர்களாக, இவர்களை நாங்கள் முறியடிக்கக்கூடியவர்களாக இருந்தோமே, அதே எதிரிகளுடைய கைகளுக்கு இப்பொழுது மக்கா நகரம் சென்றடைய போகிறது. மக்காவுடைய அதிகாரம், மக்காவுடைய ஆட்சி இவர்களுடைய கைகளுக்கு மாறப்போகிறது என்று குறைசி காபிர்கள் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, மக்காவுடைய அனைத்து வாயில்களாலும் முஸ்லீம்களுடைய ராணுவம், முஸ்லீம்களுடைய படை நபியவர்களுடைய தலைமையின் கீழால் நுழைகிறது. இந்த நேரத்திலே சஹாபாக்களுடைய உணர்வுகள் எப்படி இருந்திருக்கும்? அந்த மக்காவிலே வாழ்ந்தவர்கள் 20 வருடங்களாக சொந்த மண்ணை காண முடியவில்லை. எந்த மக்காவிலே பிறந்து வளர்ந்தோமோ அந்த மக்காவிலே வாழ்வதற்கு இடம் கொடுக்கவில்லை, மக்காவுக்கு வருகை தரவும் இடம் கொடுக்கவில்லை. அந்த மக்காவை நோக்கி சஹாபாக்கள் மிகப்பெரும் படையோடு வருகிறார்கள். இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு காபாவுக்கு முன்னால் வைத்து அபூ ஜஹலின் மூலம் அறையப்பட்டார்களோ, எந்த பிலால் மக்காவுடைய சுடுமணலில் கிடத்தப்பட்டார்களோ, எந்த பிலாலுடைய நெஞ்சின் மீது பாறாங்கல் வைக்கப்பட்டதோ, அதே பிலால் தன்னுடைய கையிலே கொடியை ஏந்தியவராக தைரியமாக மக்காவுக்குள்ளே நுழைகிறார். இந்த அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடித்து கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ, வதைக்கப்பட்டார்களோ, எந்த மனநிலை அவர்கள் இழுத்து செல்லப்பட்டார்களோ, எந்த மக்காவிலே அவருடைய தந்தையும் தாயும் தங்களுடைய கண்களுக்கு முன்னால் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்களோ, அதே மக்காவுடைய நகரத்திலே அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் வீரத்தோடு நெஞ்சை நிமிர்த்தியவர்களாக நுழைகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்படி ஒவ்வொரு சஹாபாக்களும் 20 வருடங்களுக்கு முன்னால் என்னென்ன கொடுமைகளையும் அத்துழியங்களையும் அநியாயங்களையும் அனுபவித்தார்களோ அவைகளை எல்லாம் தங்களுடைய மனக்கண் முன்னே நிறுத்தியவர்களாக பழைய நினைவுகளோடு அந்த சஹாபாக்கள் உள்ளத்திலே மிக பெரும் ஆத்திரத்தோடு, எங்களுக்கு இவர்கள் மேற்கொண்ட அநியாயங்களை எல்லாம் நாங்கள் பழி இருக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு அந்த சஹாபாக்கள் மிக பெரும் வேதனையோடு மக்காவை நோக்கி வருகிறார்கள். ஒரு பக்கம் மக்காவுடைய வெற்றி கிடைக்கிறது என்ற ஆனந்தம் இருக்கிறது, அதே நேரத்திலே இந்த எங்களுடைய சொந்த மண்ணிலே இருந்து நாங்கள் விரட்டி அடிக்கப்பட்டோம் அல்லவா, இந்த மண்ணிலே நாங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டோம் அல்லவா என்ற அந்த வெறியோடு சஹாபாக்கள் வருகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த நேரத்திலே மக்காவுக்குள்ளே நுழையும் பொழுது ஹஜ்ரத் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வார்த்தையை பாவிக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு காலத்திலே என்ன மாதிரி நீங்கள் ஆடினீர்கள், எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டீர்கள், எங்களை கொடுமைப்படுத்தினீர்கள், இன்று இந்த மக்காவுடைய அதிகாரம் எங்களுடைய கைகளுக்கு வரப்போகிறது, நாங்கள் உங்களை ஆட்சி செய்ய போகிறோம். அதில் சாதிபின் உபாதா கொடியை ஏந்தி வரக்கூடியவர்கள் மக்காவுடைய ஒரு வாயிலானவர்கள் நுழைகிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், அல் யௌம யௌமுல் மல்ஹமா, இன்றைய தினம் இன்றைய தினம் பழிவாங்கும் தினமாக இருக்கிறது. அல் யௌம துஸ்தஹல்லுல் ஹுர்மா, இன்றைய தினம் அனைவருடைய மானங்களும் கிழிக்கப்பட போகிறது என்ற அந்த ஆவேச வார்த்தையோடு சாதிபின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியோடு மக்காவுக்குள்ளே நுழைகிறார்கள். இந்த செய்தி, இந்த வார்த்தை நபி அவர்களுடைய காதுகளுக்கு எட்டுகிறது. சாதிபின் உபாதா, நாங்கள் பழிவாங்க போகிறோம், எந்த மண்ணிலே நாங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டோமோ அதே மண்ணுடைய அதிகாரம் எங்களுக்கு கிடைக்கிறது என்ற அந்த ஆனந்தத்தினால் அதற்கு சாதிபின் உபாதா அவர்கள் இந்த வார்த்தையை பாவித்து விடுகிறார்கள். இது பழிவாங்கும் தினமாக இருக்கிறது, அனைவருடைய ஆடைகளும் அனைவருடைய மான மரியாதையும் கிழிக்கப்படக்கூடிய தினமாக இருக்கிறது என்ற வார்த்தையை பாவிக்கிறார்கள். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் அவர்களை கூப்பிட்டு சொல்கிறார்கள், உடனே போய் சாதிபின் உபாதாவுடைய கையில இருக்கும் கொடியை நீங்கள் பிடுங்கிக் கொள்ளுங்கள், அவரை தளபதி பதவியில இருந்து நீக்கிவிடுங்கள், அவரை பின்னால் வர சொல்லுங்கள் என்று சொன்ன நபி அவர்கள் பகிரங்கமாக பிரகடனம் செய்கிறார்கள், அல் யௌம யௌமுல் மர்ஹமா, இன்றைய தினம் பழிவாங்கும் தினம் அல்ல, அல் யௌம யௌமுல் மர்ஹமா, இது கருணை காட்டப்படும் தினமாகும் என்று நபி அவர்கள் 20 வருடங்களாக எந்த மண்ணிலே காலை பதிய வைக்க முடியாமல் நபி அவர்கள் தவித்தார்களோ, எந்த மக்காவிலே இருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்களோ, அந்த மக்காவுடைய வெற்றி கிடைக்கும் பொழுது நபி அவர்கள் பிரகடனம் செய்கிறார்கள், எவர்கள் எல்லாம் எங்களை அடித்து விரட்டினார்களோ அவர்களுக்கு கருணை காட்டப்படும் தினமாகத்தான் இந்த தினத்தை நான் பிரகடனம் செய்கிறேன். இன்றைய தினத்திலே அரசியல் பழிவாங்கல்கள் கிடையாது. எங்களை கொடுமைப்படுத்தியவர்களுக்கு எதிராக நாங்கள் கொடுமைகளை நிகழ்த்த மாட்டோம் என்ற மிக பெரும் பிரகடனத்தை அன்றைய தினத்திலே நபி அவர்கள் செய்கிறார்கள். கண்ணியமானவர்களே, வரலாற்றிலே எழுதப்படுகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுடைய வெற்றியை எப்படி கொண்டாடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, சோதனை வரும் காலங்களிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு வரிக்கு வரி அல் குர்ஆன் எங்களை நெறிப்படுத்துகிறது. நபியுடைய வாழ்க்கை எங்களை வழிப்படுத்துகிறது. சோதனைகள் பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் ஒரு நாட்டிலே சிறுபான்மை சமூகமாக வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிரான அடக்குமுறைகளும் அச்சுறுத்தல்களும் கட்டவிழ்த்து விடப்படும் பொழுது அந்த சமூகம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை இஸ்லாம் எங்களுக்கு எடுத்துச் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, அதே இஸ்லாம் எங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் பொழுது, எங்களுக்கு விடுவு காலம் பிறக்கும் பொழுது, எங்களுக்கு விமோசனம் ஏற்படும் பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் எமது மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. கண்ணியமானவர்களே, அந்த மக்காவுக்குள்ளே நபி அவர்கள் நுழைகிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், நபி அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் ஏறி இருந்தார்கள், தன்னுடைய ஒட்டகத்தில் ஏறி இருந்தார்கள். ஒட்டகத்துடைய முதுகோடி தன்னுடைய தாடி படும் அளவுக்கு நபி அவர்கள் தன்னுடைய தலையை தாழ்த்தியவர்களாக மக்காவுக்குள்ளே நுழைகிறார்கள். நபி அவர்கள் நெஞ்சை நிமிர்த்தவில்லை, தலையை உயர்த்தவில்லை. நபி அவர்களிடத்திலே ஆணவம் காணப்படவில்லை, அந்த இடத்திலே கம்பீரம் காணப்படவில்லை, கர்வமாக நுழையவில்லை. மாற்றமாக எந்த மண்ணிலே இருந்து நாங்கள் விரட்டி அடிக்கப்பட்டோமோ அந்த மண்ணுடைய வெற்றியை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான் என்ற அந்த பணிவுத்தன்மையோடு, அல்லாஹ்வுக்கு நன்றி கடன் பட்டவராக இருக்கிறேன் என்ற உணர்வோடு தன்னும் நபி அவர்கள் தங்களுடைய அந்த தாடி ஒட்டகத்துடைய முதுகோடு படும் அளவுக்கு தலையை தாழ்த்தியவர்களாக மக்காவுக்குள்ளே நுழைகிறார்கள். நுழைந்த நபி அவர்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தவில்லை, அங்கே பேரணிகளை நடத்தவில்லை. நபி அவர்கள் காபாவை தவாம் செய்கிறார்கள். அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டுக்கு வந்து வெற்றியுடைய தொழுகை, நன்றி கடன் தொழுகையாக துஹாவுடைய நேரத்திலே 8 ரகாத்துகளை நபி அவர்கள் தொழுகிறார்கள். கண்ணியமானவர்களே, வெற்றியை கொண்டாடும் முறை இதுதான். இஸ்லாம் எங்களுக்கு காட்டித்தரும் முறை இதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மண்ணிலே கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ, எந்த குறைத்து காபிர்களின் கரங்களினால் நபி அவர்கள் அடித்து வளைக்கப்பட்டார்களோ, அதே குறைத்து காபிர்களை ஆட்சி செய்யும் அதிகாரம் கொடுக்கப்பட்டதன் பின்னால், அதே மக்காவுடைய அதிகாரம் கைகளிலே கிடைத்ததன் பின்னால், காபாவுடைய சாவியை கைகளிலே ஏந்தியதன் பின்னால் நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்றைய தினம் அனைவருக்கும் கருணை காட்டப்படும் என்று தன்னுடைய நற்குணத்தையும் தன்னுடைய காருண்யத்தையும் நபி அவர்கள் முழு உலகத்திற்கும் பறைசாற்றி காட்டுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்பது கருணையை போதிக்கக்கூடிய மார்க்கம், இஸ்லாம் என்பது நற்குணத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம். கண்ணியமானவர்களே, எங்களுடைய சந்தோஷத்தை எங்களுடைய விடிவை நாங்கள் கொண்டாடுவது பட்டாசு கொளுத்துவதன் மூலமாக அல்ல, அந்நியர்களுடைய உள்ளங்களிலே இன்னும் வெறுப்பை ஏற்படுத்தும் முறையில் அல்ல. கண்ணியமானவர்களே, எங்களுடைய முஸ்லிம் சமூகம் ஒரு சில நாட்களாக நாடளாவிய ரீதியில் எமது முஸ்லிம் சமூகம் நடந்து கொண்ட முறை ஆரோக்கியமான ஒரு முறை அல்ல. எதிர்காலத்திலே முஸ்லிம் சமூகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி இந்த நாட்டுடைய அதிகாரத்தை கைப்பற்றுமாக இருந்தால், அல்லது எதிர்வரக்கூடிய தேர்தல்களில் முஸ்லிம்களுக்கு எதிரான அதிகாரம் பாராளுமன்றத்திற்கு வருவாக இருந்தால், இப்பொழுது நாங்கள் விட்ட தவறுடைய விலையை அந்த நேரத்திலே நாங்கள் நிச்சயம் கொடுக்க வேண்டி வரும். அந்த நேரத்தில் எங்களுக்கு உணர்ந்து கொள்ளலாம், நாங்கள் எங்களுக்கு விடிவு வந்த நேரத்திலே, எங்களுக்கு விமோசனம் கிடைத்த நேரத்திலே நாங்கள் நடந்து கொண்ட மோசமான முறையின் மூலமாகத்தான் இதனை நாங்கள் அனுபவிக்க வேண்டி வந்திருக்கிறது என்ற உணர்வை அந்த நேரத்திலே எங்களுக்கு ஏற்படும். கண்ணியமானவர்களே, இஸ்லாம் என்பது தீவிரவாதத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது பழிவாங்களை ஊக்குவிக்கக்கூடிய மார்க்கம் அல்ல. எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஆளும் வர்க்கமாக இருந்தாலும் சரி, ஆளப்படும் வர்க்கமாக இருந்தாலும் சரி, எல்லா கட்டங்களிலும் அல்லாஹ்வோடு தொடர்பை வைத்திருக்க வேண்டும். எல்லா கட்டங்களிலும் இறைவனை மறந்துவிடக் கூடாது. உங்களுடைய நற்குணத்தையும் உங்களுடைய பண்பாடுகளையும் உங்களுடைய சிறந்த கலாச்சாரத்தையும் அந்நியர்களுக்கு நீங்கள் பறைசாற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்று எமது மார்க்கம் எங்களை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்பொழுது எங்களுடைய நினைப்பின்படி, எங்களுடைய எதிர்பார்ப்பின்படி ஒரு விடியல் காலம் எங்களுக்கு வந்திருக்கிறது. இதனை முஸ்லிம் சமூகத்துக்கான விமோசனத்தையும் முஸ்லிம் சமூகத்துக்கான விடியலையும் ஏற்படுத்தக்கூடிய காலமாக அல்லாஹ் ஏற்படுத்த வேண்டும் என்ற துஆ எங்களுக்கு ஒவ்வொரு நொடியிலும் இருக்க வேண்டும். இன்றைய காலத்திலே இருந்து கியாமத்தினால் வரைக்கும் எமது முஸ்லிம் சமூகம் இந்த தேசத்திலே, இந்த நாட்டிலே நிம்மதியாக சந்தோஷமாக தங்களுடைய சுதந்திரங்களையும் மத உரிமைகளையும் பெற்றவர்களாக வாழ வேண்டும் என்ற அந்த துவா ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுக்கு இருக்க வேண்டும். நாங்கள் துவா செய்ய மறந்துவிடக் கூடாது. கண்ணியமானவர்களே, அதே நேரத்திலே எங்களுக்கு விடியலை தரக்கூடியவன் அல்லாஹ், வெற்றியை தரக்கூடியவன் அல்லாஹ், எங்களது கண்ணீரை துடைக்கக்கூடியவன் அல்லாஹ். அதன் மூலமாக நாங்கள் பல வருடங்களாக, பல மாதங்களாக ஓதிய குனூத்திற்கும் நாங்கள் வடித்த கண்ணீருக்கும் அல்லாஹ் ஒரு முடிவை எங்களுக்கு தந்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அதே நேரத்தில் எமது சமூகத்தை புத்தாக்கம் செய்யக்கூடிய பொறுப்பும் எமது கைகளிலே இருந்து கொண்டிருக்கிறது. எமது சமூகத்தை இன்னும் நாங்கள் பலப்படுத்த வேண்டும். எமது சமூகத்தை நாங்கள் பலப்படுத்த வேண்டும். சென்று போன காலங்களிலே முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக பலவிதமான குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்ட நேரத்திலே எமது முஸ்லிம் சமூகம் ஒரு பக்கம் அல்லாஹுடைய தொடர்பின் மூலம் எமது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாங்கள் காண முற்பட்டுக் கொண்டிருந்தோம் என்பது ஒரு பக்கம். அதே நேரத்திலே எமக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட விமர்சனங்களை எப்படி நாங்கள் நீக்குவது, அதற்கான தகுந்த பதில்கள் என்ன, குற்றச்சாட்டுகளுக்கு எதிரான ஆணித்தரமான பதில்களை அந்நியர்களுக்கு நாங்கள் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, துரதிருஷ்டவசமாக இன்று நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தினரின் உள்ளங்களிலே முஸ்லிம்களை பற்றிய, முஸ்லிம்களுடைய கொள்கைகளை பற்றிய, முஸ்லிம்களுடைய மார்க்க அனுஷ்டானங்களை பற்றிய ஒரு கருப்பு புள்ளி அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ இடப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, மீடியாக்கள் மூலமாக இன்று மீடியா மயமான உலகமாக இருக்கிறது. எல்லா இடங்களிலும், கைகளிலே இருந்து வீடுகள் வரைக்கும் அனைத்து இடங்களிலும் மீடியா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. மீடியாக்களுடைய ஆக்கிரமிப்பின் மூலமாக எந்த மீடியாக்களை தீவிரவாதிகள் பாதித்து முஸ்லிம்களுக்கு எதிரான பிரச்சாரங்களையும் குற்றச்சாட்டுகளையும் அவர்கள் முன்வைத்தார்களோ அந்த மீடியாக்களின் உதவியின் மூலமாக முஸ்லிம்களை பற்றிய அந்த கரும் புள்ளிகள் பெரும்பான்மை சமூகத்தினரின் அனைவருடைய உள்ளங்களிலும் பதியப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்பொழுது அந்த காலத்திலே எமது முஸ்லிம் சமூகம் எங்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அந்த குற்றச்சாட்டுகளை நீக்குவதற்காக நாங்கள் பலவிதமான முன்னெடுப்புகளை மேற்கொண்டோம். ஆனால் எதையும் வெற்றியளிக்கவில்லை. காரணம் என்னவென்றால், கண்ணியமானவர்களே, எமது முஸ்லிம் சமூகத்தின் கைகளிலே மீடியாக்கள் கிடையாது. நாங்கள் மீடியாக்களை வைத்திருக்கிறோம். முஸ்லிம் சமூகம் கைகளிலே வைத்திருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களும் எமது தாய்மொழியிலே இருக்கின்றன. எமது மீடியாக்களை எமது முஸ்லிம்கள் மாத்திரம்தான் பாதிக்கிறார்கள். நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினரும், சிறுபான்மை சமூகமாகிய தமிழர்களும், அதே போன்று பெரும்பான்மை சமூகத்தினருமாக அனைத்து நாட்டு மக்களும் பாவிக்கக்கூடிய ஒரு பொதுப்படையானது ஒரு மீடியா முஸ்லீம்களின் கைகளிலே கிடையாது. கண்ணியமானவர்களே, இதன் காரணமாக முஸ்லீம்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுக்கள் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட எல்லா கட்டங்களிலும் எமது முஸ்லிம் சமூகம் ஒவ்வொரு குற்றச்சாட்டையும் பற்றிய அந்த தெளிவுகளை உலமாக்கள் கொடுத்தார்கள். ஆனால் அந்நியர்களுடைய காதுகளுக்கு அவைகள் எட்டவில்லை. முஸ்லிம்களுக்கு எதிரான விமர்சனங்கள் மீடியாக்களிலே முன்வைக்கப்பட்டன, பத்திரிகைகளில் முன்வைக்கப்பட்டன. எந்த பத்திரிகைகளில் முஸ்லிம்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டனவோ அதே பத்திரிகைகளில் முஸ்லிம்களுடைய ஆக்கங்கள் இடம்பெறவில்லை. எந்த பெரிய மீடியாக்களில் முஸ்லிம்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டனவோ அதே மீடியாக்களில் எமது தரக்கூடிய நியாயங்கள் முன்வைக்கப்படவில்லை. எம்மை பற்றிய குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் மாத்திரம்தான் அந்நியர்களுடைய காதுகளுக்கு சென்றிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே இன்று வரைக்கும் எமது நாட்டிலே வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தினருடைய உள்ளங்களிலே முஸ்லிம்களை பற்றிய பிழையான அபிப்பிராயம் விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் விதைக்கப்பட்டிருக்கின்றன. அவைகளை நாங்கள் களைய வேண்டும் என்றால் அனைத்து மக்களுடைய ஒட்டுமொத்த நாட்டு மக்களுடைய காதுகளுக்கும் எமது நியாயங்கள் சென்றடைய வேண்டும், எமது கருத்துக்கள் சென்றடைய வேண்டும். இஸ்லாத்துடைய கொள்கை என்ன, இஸ்லாத்துடைய கோட்பாடுகள் என்ன, இஸ்லாம் என்பது எப்படி நாகரீகமான மார்க்கம், முழு உலகத்திற்கும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் எடுத்துச் சொன்ன மார்க்கம், கருணையை போதிக்க வந்த மார்க்கம் என்ற உண்மைகளை எல்லாம் அந்நியர்களுக்கு நாங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றால் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் பாதிக்கக்கூடிய அந்த மீடியாக்களில் எங்களுக்கு செல்வாக்கு தேவைப்படுகிறது. கண்ணியமானவர்களே, பிரச்சனைகள் நடந்து கொண்டிருந்த காலத்திலே பெரும்பான்மை சமூகத்தினர்கள் பரவலாக பாதிக்கக்கூடிய எந்த மீடியாக்களிலும் முஸ்லிம்களுக்கான சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படவில்லை, எந்த பத்திரிகைகளிலும் முஸ்லிம்களுடைய கட்டுரைகள் பிரசுரிக்கப்படவில்லை. எமது தமிழ் பத்திரிகைகளில் நாங்கள் கட்டுரைகளை எழுதிக்கொண்டோம், எமது நியாயங்களை நாங்கள் எழுதிக்கொண்டோம், எமது பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நாங்கள் எழுதிக்கொண்டோம். கண்ணியமானவர்களே, தமிழ் பத்திரிகைகள் இவைகளை நாங்கள் மாத்திரம்தான் படிக்கிறோம். எம்மை பற்றிய பிழையான அபிப்பிராயங்கள் எந்த பெரும்பான்மை சமூகத்தினரின் உள்ளங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுடைய கண்களுக்கு அவர்களுடைய காதுகளுக்கு இன்னும் எங்களுடைய நியாயங்கள் சென்றடையவில்லை. கண்ணியமானவர்களே, எனவே எமது முஸ்லிம் சமூகம் தன்னிறைவு கண்ட சமூகமாக இந்த காலத்தை பயன்படுத்தி நாங்கள் முன்னேற்றம் அடைந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, இன்று முழு உலகத்தையும் ஆயுதம் ஆட்சி செய்வதை விட, காலனித்துவம் ஆட்சி செய்வதை விட, அணு ஆயுதங்கள் ஆட்சி செய்வதை விட மீடியாக்கள் தான் முழு உலகத்தையும் ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைய உலகத்திலே மீடியாக்கள் யாருடைய கைகளிலே இருக்கின்றனவோ அவர்கள் தான் உலகத்தை ஆட்சி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எங்களுடைய நாட்டிலும் எமது முஸ்லிம் சமூகம் ஒரு காலத்திலே பிரச்சனையோடு வாழ்ந்து கொண்டிருந்தது. அல்லாஹ்வுடைய உதவியின் மூலமாக, எங்களுடைய குனூத்தின் மூலமாக, துஆவின் மூலமாக, எமது பொறுமையின் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு விடியலை தந்திருக்கிறார். எதிர்காலத்திலும் நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு தேவை. நன்றியை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். பொறுமையின் மூலமாக, தொழுகையின் மூலமாக, ஆன்மீகத்தின் மூலமாக நாங்கள் அல்லாஹ்வுடைய உதவிகளை எதிர்பார்க்கக்கூடியவர்களாக எப்பொழுதும் இருக்க வேண்டும். அதே நேரத்திலே ஆன்மீக ரீதியாக ஒரு பக்கமாக எமது முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்து செல்வதனை போன்று எமது சமூகத்தை தன்னிறைவு கண்ட சமூகமாக நாங்கள் தரமுயர்த்த வேண்டும். அதற்காக மீடியா துறையில் எமது முஸ்லிம் சமூகம் ஒரு முன்னேற்றத்தை காண வேண்டும். இந்த நாட்டிலே முஸ்லிம் சமூகத்துடைய நியாயங்களையும் மார்க்கத்துடைய போதனைகளையும் இஸ்லாத்துடைய பண்பாடுகளையும் அந்நியர்களுக்கு எடுத்து செல்வதற்காக முஸ்லிம் சமூகம் மீடியா துறையில் கால் பதிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, இதன் மூலமாக எந்த வழியின் மூலமாக அந்நியர்கள் எங்களை தாக்குகிறார்களோ அதே வழியின் மூலம் இஸ்லாத்துடைய சிறப்பியல்புகளை நாங்கள் அந்நியர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். கண்ணியமானவர்களே, அதே நேரத்திலே இன்னொரு துறை இருக்கிறது. கல்வித்துறையிலும் முன்னேற்றம் கண்ட சமூகமாக எமது முஸ்லிம் சமூகம் தரமுயர வேண்டியிருக்கிறது. இந்த இலங்கை திருநாட்டிலே கல்வித்துறையில் வீழ்ச்சி அடைந்த சமூகமாக எமது முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. நாட்டு சனத்தொகையில் எந்த விகிதாச்சாரத்திலே இருக்கிறோமோ அதை விட குறைந்த விகிதாச்சாரத்திலே பல்கலைக்கழக நுழைவில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ஆன்மீக துறையில் ஆழமான ஈடுபாட்டோடு அல்லாஹ்வுடைய ஈமானையும் யக்கீனையும் உள்ளத்திலே நிறுத்தியவர்களாக, நபியவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றியவர்களாக இந்த துறைகளில் நாங்கள் கால் பதிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, மீடியா துறை ஒரு பக்கம், அடுத்ததாக கல்வித்துறை என்பது இன்னொரு பக்கமாக இருக்கிறது. இந்த இரண்டு துறைகளிலும் எமது முஸ்லிம் சமூகம் இந்த காலத்திலே நாங்கள் முன்னேற கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு வரைக்கும் மிக பெரும் பிரச்சனைக்குரிய காலம். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டிலே குறைசி காபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் ஹுதைபியா என்ற உடன்படிக்கை நடைபெறுகிறது. அந்த உடன்படிக்கையில் நபியவர்களுக்கும் குறைசி காபிர்களுக்கும் இடையில் கைச்சாத்திடப்படுகிறது. 10 வருடங்களுக்கு நாங்கள் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம். 10 வருடங்களுக்கான யுத்த நிறுத்த ஒப்பந்தம் குறைசி காபிர்களுக்கும் நபியவர்களுக்கும் இடையில் கைச்சாத்திடப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இப்பொழுது முஸ்லிம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா நாடுகளுக்கும் பிரயாணம் செய்யலாம். மூடப்பட்டிருந்த எல்லா பாதைகளும் எல்லா வழிகளும் திறக்கப்படுகின்றன. இந்த சந்தர்ப்பத்தை நபியவர்கள் பாவித்துக் கொள்கிறார்கள். கண்ணியமானவர்களே, குறைசி காவிர்களோடு பிரச்சனை முடிந்துவிட்டது, இப்பொழுது நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்து விடலாம் என்று நபியவர்கள் அமைதியாக மதீனாவில் இருந்துவிடவில்லை. இப்பொழுது நபியவர்கள் அரேபிய தீபகற்பத்துக்கு அப்பால் யோசிக்கிறார்கள். பாரசீக மன்னனுக்கு எப்படி இஸ்லாமிய தூதை அனுப்பலாம், ரோமாபுரி மன்னனுக்கு எப்படி அனுப்பலாம், எகிப்துக்கு எப்படி அனுப்பலாம், இந்தியாவுக்கு எப்படி அனுப்பலாம், சைனாவுக்கு எப்படி அனுப்பலாம் என்று நாடு கடந்த ரீதியில் நபியவர்கள் சிந்திக்கிறார்கள். பல நாடுகளுக்கும் தூதுவர்களை இஸ்லாமிய கடிதங்களை கொடுத்து, அழைப்பு கடிதங்களை கொடுத்து பல நாடுகளுக்கு நபியவர்கள் அனுப்புகிறார்கள். சமாதானத்துடைய காலத்தை எப்படி பாவிக்க வேண்டும் என்ற அந்த ராஜதந்திர நுணுக்கத்தை நபியவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களாகிய நாங்களும் இந்த படிப்பினையே பெற்றுக் கொள்ள வேண்டும். இப்பொழுது ஓரளவு முஸ்லிம்களுக்கு சாதகமான சூழல் வந்திருக்கிறது என்றால், கண்ணியமானவர்களே, முடியுமான அளவுக்கு எமது சமூகத்தை தன்னிறைவு கண்ட சமூகமாக, பலம் பெற்ற சமூகமாக, பலம் பெற்ற சமூகமாக மாற்றுவதற்கான அனைத்து ராஜதந்திர வழிகளையும் நாங்கள் கையாள கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நாங்கள் படுமோக்காக இருந்துவிட்டு, சோம்பேறிகளாக இருந்துவிட்டு எல்லாவற்றையும் அல்லாஹ் செய்து தருவான் என்று இருந்துவிட்டு பிரச்சனைகள் வரும் பொழுது ஹஸ்பி அல்லாஹு வனியமல் வக்கீல் என்று சொல்வோமாக இருந்தால் இது மிக பெரும் முட்டாள்தனமாக இருக்கிறது என்று ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றன. அபூதாவுதிலே வருகிறது, ஒரு தடவை இரண்டு சஹாபாக்கள் நபியவர்களிடத்திலே வருகிறார்கள். இரண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு வழக்கு பிரச்சனை, ஒரு வழக்குக்காக வருகிறார்கள். அந்த வழக்கை விசாரித்த நபியவர்கள் யாருடைய தரப்பிலே தகுந்த சாட்சிகளும் ஆதாரங்களும் இருந்தனவோ அந்த சஹாபிக்கு சார்பாக அந்த வழக்கை நபியவர்கள் முடிவு செய்தார்கள். இதனை பார்த்த அடுத்த சஹாபி சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹு வனியமல் வக்கீல், எனக்கு அல்லாஹவே போதுமானவன், அல்லாஹவே என்னுடைய காரியங்களுக்கு பொறுப்பானவன் என்று அந்த சஹாபி அவர்கள் தன்னுடைய விரக்தியை வெளிப்படுத்தினார். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கூப்பிட்டு சொன்னார்கள், இன்னல்லாஹ யலூமு அல் அஜ்ஸ், இந்த விரக்தியை இந்த இயலாமையை அல்லாஹ் கேவலமாக பேசுகிறான், இதனை அல்லாஹ் ஒரு நாளும் விரும்ப மாட்டான். புத்திசாலித்தனம் என்ன தெரியுமா? பைன் அலைக்கல் கை, நீ விவேகமாக முன்னாயத்தன் செய்தவனாக ராஜதந்திரோபாயமாக நடந்து கொள்ளக்கூடிய அறிவு உனக்கு இருந்திருக்க வேண்டும். வழக்குக்கு வரக்கூடியவனாக இருந்தால் உனக்கு தேவையான சாட்சிகளோடு நீ வந்திருக்க வேண்டும். ஆதாரங்களை திரட்டி கொண்டு வந்திருக்க வேண்டும். பொதுமோக்காக சும்மா வந்துவிட்டு வழக்கிலே தோல்வியை கண்டதன் பின்னால் ஹஸ்பி அல்லாஹ் என்று சொல்வது இது உன்னுடைய இறை நம்பிக்கைக்கு அடையாளம் அல்ல, உன்னுடைய தவக்குலுக்கு அடையாளம் அல்ல, உன்னுடைய முட்டாள்தனமாக இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே நாங்கள் எந்த விதமான முன்னேற்பாடுகளையும் செய்யாமல் எமது சமூகத்தை வளப்படுத்தாமல் கல்வித்துறையின் மூலமாக பொருளாதார துறையின் ஊடாக ஏனைய துறைகளின் ஊடாக எமது சமூகத்தை நாங்கள் பலப்படுத்தாமல் சமூகத்தை பலப்படுத்தாமல் ஒரு பிரச்சனை வந்ததன் பின்னால் என்று சோம்பேறிகளாக இருந்து நாங்கள் சொல்வோமாக இருந்தால் இது எங்களுடைய தக்வாவையோ தவக்குலையோ காட்டக்கூடியதல்ல, எமது பொதுபோக்கையும் எமது விரக்தியையும் தான் காட்டுகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே எங்களை நெறிப்படுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே நாங்கள் ஒரு நாட்டில் சிறுபான்மை சமூகமாக வாழக்கூடியவர்கள் அவர்களுக்கு எப்படியும் எல்லா காலங்களிலும் அவர்கள் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்கள். எனவே ஒரு சிறுபான்மை சமூகம் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுதெல்லாம் அந்த பிரச்சனைகளில் இருந்து அவர்களை காக்கக்கூடிய ஒரு சமூகத்தை எமது சமூகத்திலே இருந்து நாங்கள் உருவாக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, எல்லா கட்டங்களிலும் நாங்கள் ஆணித்தரமாக உள்ளங்களிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு வெற்றியை தருபவன் அல்லாஹ், எங்களை பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ். சென்ற காலத்திலும் எதிர்காலத்திலும் நிகழ்காலத்திலும் எல்லா காலங்களிலும் எங்களை பாதுகாக்கக்கூடியவன் அல்லாஹ். ஈமானின் மூலமாக யசீனின் மூலமாக நபியவர்களை பின்பற்றுவதன் ஊடாகத்தான் எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்ற அந்த நம்பிக்கையோடு ஏனைய துறைகளையும் நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாம் என்பது இந்த இரண்டு வழிகளையும் இந்த இரண்டு பாதைகளையும் எங்களுக்கு காட்டி தருகிறது. ஆன்மீக துறையில் நீங்கள் ஈடுபாடுடையவர்களாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு தக்கவாறு உங்களுடைய சமூகத்தை பலப்படுத்தியவர்களாக தன்னிறைவு பெற்றவர்களாக உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் இஸ்லாம் எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா இந்த நாட்டிலே பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் எமது முஸ்லிம் சமூகத்திற்கு நிம்மதியான சுபீட்சமான ஒரு காலத்தை யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்தருவாயாக. யா அல்லாஹ், இந்த நாட்டிலே எந்த ஆட்சியாளர்கள் வந்தாலும் முஸ்லிம்களுக்கு சாதகமான நாட்டிற்கு சாதகமான சூழலை நீ எங்களுக்கு ஏற்படுத்தி தந்தருவாயாக. எதிர்காலத்திலும் கியாமத்துடைய நாள் வரைக்கும் எமது முஸ்லிம் சமூகம் இந்த நாட்டிலே சுதந்திரங்களையும் சலுகைகளையும் பெற்றவர்களாக மத உரிமைகளை பெற்றவர்களாக யா அல்லாஹ் நிம்மதியாக வாழ வேண்டும். யா அல்லாஹ், எந்த பிரச்சனைகளும் வந்துவிடாமல் எமது சமூகத்தினை பாதுகாத்தல் யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.